அருவொழியை தனக்குள் சேர்க்கப்படும் போது நம்ம வாழ்க்கையில் எடுத்த தீமைய நிலைகள் ஆன்மாவில் வரப்படும் போதும் இந்த உணர்வினை உள் செலுத்தி விட்டால் ஈர்க்கும் வன்மை இந்த அணுக்களில் அடைப்படுகின்றது, ஈர்க்கும் வன்மை இழக்கின்றது, அப்போ இது நீக்கப்படுகின்றது. நம்முடைய எண்ணங்கள் மாறுகின்றது, நுகர்ந்தால் தான் உணவின் இயக்கமாக உடல் இயக்குகின்றது. உணர்வின் தன்மை நம்ம இரத்த நாணங்களிலே கலக்கின்றது, அதன் வழி உணவை எடுத்து அது வளர்கின்றது. இப்போது நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்போரெல்லாம் இத்தருணம் உங்களுக்குள் அருண்சக்தி படர்கின்றது. உங்கள் உடல்களில் இருதயங்களிலோ மற்றவைகளிலோ மூட்டுகளிலோ எந்த நோய் இருப்பினும் இது அதனுடைய இது நுழைஞ்ச பின் அது தணியும் குறையும். இதற்கு இந்த உபத்தினிய நுகரப்படும் போது தீமையை விளைவிக்கும் அணுக்களில் இதை அது கவசம் இடும்போது அது ஈர்க்கும் சக்தி குறைந்தால் அதனுடைய வலுவை இழக்கும். இந்த உணர்வின் தன்மை பெற்ற பின் அது நோயின் வன்மை குறையும். நல்ல நிலையில் இருக்கும்போது விஷமான மனத்தை நுகர்ந்தால் நம் அணுக்கள் ஒடுங்குகின்றது, செயலற்றதாக மாற்றுகின்றது. இதே போல விஷத்தை ஒடுக்க அரு உணர்வை சொல்லும் போது கேட்டு நுகர்கின்றீர்கள், இந்த உங்கள் உடல்களிலே பரவச் செய்யப்படும் போது இந்த பிணிகள் குறையும் சக்தி வருகின்றது. எந்த அளவிற்கு கூர்மையாக கவர்ந்து நீங்கள் கேட்கின்றனரோ இதை அனைத்தும் உங்கள் உடலுக்குள் பரவுகின்றது, உங்கள் உடல் உள்ள ஜீவ அணுக்களையும் மாற்றுகின்றது. ஆகவே அந்த துருவ மகிழ்ச்சியின் அருசக்தியை நான் பெற வேண்டும், என் உடல் முழுதும் படர வேண்டும், என் ஜீவான்மா பெற வேண்டும் என்று தன் உடலுக்குள் செலுத்தி நம் ஆன்மாவை தூய்மைப்படுத்தும்படி செய்தான். உடல் அழுக்கை போக்கினாலும் துணி அழுக்கை போக்கினாலும் நம் ஆன்மாவில் பற்ற அழுக்கினை நீக்கிட வேண்டும் என்பதற்குத்தான் இங்கே வைத்தது.
நமக்கு ஒரு விஷத்தன்மையான நிலைகள் நுகர்ந்து விட்டால் நாம் வெளிக்கு இருக்கும் போது ஒரு விதமான அரிப்பு ஒரு மூல நோய் என்பார்கள். ஆக இத்தகைய மூல நோய்கள் நாம் சுவாசிக்கும் உணர்வால் அந்த அணுக்கள் உருவாகி அதனுடைய மலத்தை இடும்போது நாம் மலத்துவாரத்தில் அரிப்பு வரும். அது மற்ற பக்கம் அரிப்பு வரும்போது அது வீக்கமாகி அது அந்த குடலின் உள்ளே சென்றுவிடும். பின் அதன் உணர்வை முதலில் சிறிது இரத்தங்கள் வரும், பின் அடைபடும். பின் அது உடலுக்குள் என்று அரிப்பின் தன்மை வரும்போது குடல் சுடும். ஆகவே மலத்தை இருக்கும் நிலை வருகின்றது, வாயுவும் தன்னை வெளிப்படுத்துகின்றது. ஆனால் அதிலிருந்து வரக்கூடிய கசிவின் தன்மை அந்த அணுவின் தன்மையானால் குடல்கள் அழிப்பாகும். அதே சமயத்தில் வெளியே வந்தால் அந்த அமிலம் பற்றால் அரிப்பின் தன்மையும் இத்தகைய நிலை ஏற்படும். ஏனென்றால் இத்தகைய அணுக்களுக்கு அது கரைக்கும் வன்மை உண்டு. இது போன்றுதான் இதற்கு மூல வியாதிகளுக்கு பல நிலை செய்தாலும் இந்த விஷத்தை கொல்லக்கூடியது மூல வியாதிகள். அதாவது இரத்த மூலமாக இருப்பனும் சரி, மூல ஆணிகளாக இருக்காலும் சரி, மூல பௌத்திரமாக வருவது இந்த அணுக்களின் தன்மை வரும்போதுதான். அந்த விஷத்தன்மை வரும்போது அது பௌத்திரமாக மாறுகின்றது. இதற்கு வேற ஒன்றும் மருந்தே இல்லை. காரணம் கடுக்காய் என்ற உணர்வை நீங்கே பவர்கள் செய்து அது அதிகமாக நாம் சாப்பிட்டால் இந்த அணுக்களை அது மழிய செய்கின்றது. அந்த ஒரு விதமான விஷத்தன்மை கசிவை அது நிறுத்துகின்றது. அது சிறிது காலம் சாப்பிட்டால் போதும். அதே சமயத்தில் நம் உடைய வரும் உஷ்ணத்தை அதிகரித்தால் அந்த உஷ்ணம் அதிகரிக்கும் போது ஜவ்வரிசி வாயிலுக்கு சக்கர சத்து உள்ள இரண்டால் உப்பை சேர்த்துக் கொள்ளலாம். ஆனால் வெறும் ஜவ்வரிசை சேர்த்து உணவுக்கு பின் இதை இணைத்தினால் அந்த உஷ்ணத்தை தணிக்கின்றது, மூல நோய் கடுப்பு நீங்குகின்றது. இந்த உடல் சொந்தமல்ல, நான் தேடிய செல்வங்கள் சொந்தமல்ல, எவ்வளவு செல்வங்கள் தேடிவிட்டனும் உடல் நோயுடன் வாத நோயோ இரத்த கொதிப்போ வந்துவிட்டால் சக்கர சத்து வந்துவிட்டால் என்ன ஆகின்றது? எதையுமே பயன்படுத்த முடியல. டாக்டர் பண்ணு நீ சக்கரை சாப்பிடாத அப்படின்ற, ரத்த கொதிப்போறது காரத்தை சாப்பிடாதன்னு, ஏதாவது ஆகாரத்தை இப்படி நாம் சார்ந்த ஆகாரத்தை சாப்பிட வேண்டாம் என்ற நிலைக்கு மாற்றி விடுகின்றார். ஆகினால் இதை போன்ற நிலைகள் எல்லாம் விடுபட்டு நமது வாழ்க்கையில் நாம் எப்போதுமே அந்த அருள் மகிழ்ச்சியின் அர்த்தத்தில் வாழும் நிலையாக உங்களை நம்மை நாம் மாற்றிக்கொள்வோம், அதன் வழியில் தருவோம். அதனால எந்த நோய் நமக்குள் பாதித்தாலும் அந்த நோயை மறக்க அருள் மகிழ்ச்சியின் உணர்வு பெற வேண்டும். என் சக்கர சக்தி நீங்க வேண்டும், என் இரத்த கொதிப்பு நீங்க வேண்டும், என் வாத நோய் நீங்க வேண்டும், என் உடல்ல வழிகள் நீங்க வேண்டும், என் உடல்ல விஷயங்கள் நீங்க வேண்டும் என்று. இதை போல பிறருடைய நோயை பற்றி சொன்னால் அடுத்த மகிழ்ச்சியினால் சுற்றி பெற வேண்டும் என்றும் உங்க உடல்ல பெற வேண்டும் என்று இதை முறைப்படுத்தி செய்துவிட்டு உங்க நோய் நீங்கிவிடும், உங்க சக்கர சத்து நீங்கிவிடும், உங்க உடல் நலம் பெறுவது என்று இதை நீங்கள் சொல்ல கற்றுக்கொள்ளும். இந்த உணர்வு உங்களுக்குள்ளும் விளையும், அவர்களுக்கும் இந்த நோயை மாற்றவும் உதவும். உங்க உணர்வு அவர் கேட்டால் அது வருங்க. அவர் சக்கர சத்து எழுதுன்னு உங்களுக்கு கேட்டேன்னா நமக்குள்ள அந்த சக்கர சத்து நடுவு விளைய ஆரம்பிச்சு, எனக்கு தலைவலி இருந்து எனக்கு தொந்தரவு பண்ணுன்னா அதே தலைவலி நமக்குள்ள. அடுத்த நிமிடம் கேட்டோம்னா மகிழ்ச்சியான சக்தி நான் தரணும், என்னோட உங்களுக்கு பண்ணி ஜீவாத்மா பண்ணி ஜீவாத்மா கொஞ்சம் நேரம் நினைச்சு நீங்க மகிழ்ச்சியான சக்தி நீங்க பெறுவீங்க, உங்க தலைவலி நீங்கிறோம், நீங்க நல்லா இருக்கீங்க, நீங்க மகிழ்ச்சியான சக்தி பெற வேணும், ஏங்கி பெறுங்க, நீங்க நல்லா இருப்போம்னு சொல்லுவோம். உங்க சொல்லாம கேட்டு இருக்கும்போது என்ன, இதே மாதிரி ஒருத்தர் சொல்லி நாம் கேட்டு நமக்குள்ள வருவதை காட்டும். அந்த மாதிரி மகிழ்ச்சியின் நோயை பற்றி அவங்க சொன்னா நீங்க அதே மாதிரி என்ன மகிழ்ச்சி நான் சக்தி நான் பெறவும் என்னோட முடிவு பண்ணுங்க ஜீவாத்மா பண்ணுவோம். இப்ப இதன் வழிகளில் நாம் நோய் எடுத்து நீங்கிருந்தால், ஏற்கனவே இந்த நோய் இருக்குது, இந்த நோய் நீங்கிட்ட நீங்க அடுத்தவங்க சொல்ல போகும்போது இதே நோயை நீங்க சொன்ன முறைப்படி நீங்க எப்படி பயன்படுத்தணும், இதை நீங்க செய்யுங்க, நீங்க நல்லா இவன்னு சொன்னா உங்க உடல விளைந்த வித்து அவங்க ஊழ விளைந்த நிலையை பதிவு செய்து அவங்க நினைவு பெற போகும்போது அவங்க சீக்கிரம் இந்த நோயை அவங்க நீக்கும் சக்தி தரும்.
நமது பூமி துருவ பகுதி, துருவ வாயில் பகுதியாக நம் பூமிக்கு கொண்டு வருகின்றது. நாம் இந்த நேரத்தில் நம்முடைய எண்ணங்களை துருவ நட்சத்திரத்தின் பாடம், துருவ மகிழ்ச்சியின் பாடம், அரசிம்மா அரசிம்மா மகிழ்ச்சியின் அருள் சக்தியையும், சப்தரிஷி மண்டலங்களின் பிடிக்காந்த சக்தியும் நமக்குள் பதிவு செய்து நினைவினை நாம் அகசியின் பாலும், துருவ நட்சத்திரத்தின் பாலும், துருவ மகிழ்ச்சியின் பாலும், சப்தரிஷி மண்டலங்களின் பால் செலுத்தி ஏங்கி அதை கவர்ந்து நமது உடல் உள்ள இரத்தங்களில் கலக்க செய்வதும், அடுத்து நமது உடல் உள்ள ஜீவனுக்களும் ஜீவான்மாக்களும் பெறச் செய்வதே இந்த காலை துருவ தியானம். தியானத்தில் வீட்டிற்கும் மகிழ்ச்சியினால் சக்தி பெற வேண்டும், அது உயர்ந்த நிலையில் பெற வேண்டும் என்று எண்ணுகிறேன். அடுத்து மனைவிக்கு அந்த துருவ இந்த சக்தி கிடைக்க வேண்டும் என்றும், எங்கள் இருமணமும் ஒன்றாகி ஒரு நிலைப்பட்டு எங்கள் பார்வையில் எங்கள் குடும்பத்தில் அறியாதை சேர்ந்த சாப நிலைகள் தீய நிலைகள் அனைத்தும் அகன்று எங்கள் குடும்பத்தில் தொழில் வளம் பெருகி செல்வம் அருமையானம் பெருகி அருள்வழியில் எங்கள் குடும்பம் செல்வ செழிப்புடன் வளர வேண்டும் வாழ வேண்டும் என்று எண்ணி, இனி உங்கள் உணர்வலைகளை உங்கள் குடும்பத்தில் பாய்ச்சிதல், உங்கள் குழந்தைகளுக்கும் மகிழ்ச்சிகளின் அருசக்தி படர்ந்து அவங்க இரத்த நாணங்களிலே படர்ந்து உடல்நலம் பெற்று மனவளம் பெற்று மனவளம் பெற்று கல்வி ஞானம் பெற்று கருத்திறந்து செயல்படும் திறன் தரணும், உலக ஞானம் பெற்று உலகை காத்திடும் உத்தம குழந்தைகளாக வளர்ந்திடல் வேண்டும் என்றும், இந்த காலை துருவதியான இருந்த பின் உங்கள் குழந்தைகளுக்கு இவ்வழியில் ஆசீர்வதியும், இதே போன்று உங்கள் தொழில்கள் நலம் பெற வேண்டும் என்று எண்ணும். அதே சமயம் நீங்கள் காலையில் இந்த துருவதியானம் இருந்த பின் உங்கள் வாழ்க்கையில் யார் யாரையெல்லாம் சந்தித்தீர்களோ அவர்கள் குடும்பம் எல்லாம் நலம் பெற வேண்டும் என்றும், எங்களில் பகமை உணர் மாற வேண்டும் என்றும், அஞ்ஞானம் எங்களில் வளர வேண்டும் என்றும், இதை போன்று பகமை உணர்களை மாற்றி வளர வேண்டும். பகமை என்றால் ஒருத்தருக்கொருத்தர் பகமை அல்ல. உதாரணமாக ஒரு நோய்வாய்ப்பட்டவரோ வேதனைப்பட்டவரோ கோபப்பட்டவங்களை நாம் நுகர்ந்து விட்டால் நமது நல்ல குணங்களுக்கும் நம் உடலுக்குள் அந்த உணர்வுகள் அணுக்களாக மாறிவிட்டால் நம் நல்ல குணங்களுக்கும் அதுக்கும் பகமையான நிலைகளே செயல்படும். அத்தகைய பகமை ஏற்பட்டுவிட்டால் நல்ல அணுக்களின் வளர்ச்சி குறையும். கோபத்தின் நிலைகள் யார் செய்ய தவறு செய்த உற்று பார்த்தாலும் நமக்குள் இரத்த குறிப்பை உண்டாக்கிவிடும். வாத நோய் உள்ளோரை உற்று பார்த்தால் அவரின் நிலைகள் நமக்குள் நம் உடலுக்குள் பகமை உணர்வாக மாறிவிடும். பின் அந்த வாதத்தை உருவாக்கும் அணுக்கள் பெருகிவிட்டால் நமக்குள் அந்த நோயின் தன்மை வந்துவிடும். நமக்குள் இருக்கும் நல்ல குணங்கள் அந்த பகை நஞ்சின் உணர்வால் அதனுடைய செயலாக்கங்கள் இழக்கப்படுகின்றது. இதே போல நாம் மற்றவருடைய சக்கர சத்துவின் நிலையில் கேட்டறிந்தாலும் அந்த உணர்வுகள் நம்ம உடலுக்குள் பகமை உணர்வாக மாறுகின்றது. அந்த அணுக்களின் வளர்ச்சியானால் அதில் அதன் இன்சுலின் உற்பத்தியை குறைத்து நமக்குள் அந்த சக்கர சத்து பரவ நேர்ந்தால் அவை நாம் இரத்த நாணங்களில் செவ்வணுக்கள் அனைத்தும் குறைய தொடங்கிவிடும். அதனால் நாம் காற்றலையில் கலந்து வரும் நச்சுத்தன்மை கொண்ட அணுக்கள் உடலிலே பரவினால் அதை உடலுக்குள் ஊடுருவி நாம் இரத்த நாணங்களில் கலந்து நம் தசைகளை கரைக்கும் தன்மை வந்துவிடும், செவ்வணுக்களின் தன்மை இழந்துவிடும். இதை போன்ற நிலைகளிலிருந்து நாம் மீள இந்த பகைமை உணர்வு வராதபடி தடுத்தல் வேண்டும். இதே போன்று நாம் சரவாங்கி நோய், வாத நோய் இதை போன்ற நிலைகளும் வாயு சம்பந்தப்பட்ட அந்த அணுக்களும் நமக்குள் பகைமை உணர்வு ஊட்டக்கூடியது. இந்த மனித உடலை ஊற்றிய இந்த உணர்வுக்குள் இந்த பகைமை உணர்வுடைய அணுக்கள் வளராது தடுத்தல் வேண்டும். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? இப்போது தியானித்த இந்த முறைப்படி காலையில் ஏனென்றால் இதெல்லாம் பிற நிலைகளை கண்டுணர்ந்து அவருடைய நிலைகளை அன்புடன் பரிவுடன் கேட்டறியும் போதும் அந்த உணர்வு நாம் நுகர்ந்த உணர்வு நாம் இரத்த நாணங்களில் கலந்து நம் உடலுக்குள் இருக்கும் நல்ல அணுக்களுக்கு பகைமை உணர்வு ஊட்டும் அந்த அணுக்களாக வளைந்து விடுகின்றோம். அதை நாம் மாற்ற வல்லமை பெற வேண்டும். இப்போது ஒவ்வொரு தியான நேரத்திலும் அரு வாக்குகளை கொடுத்து அந்த மகிழ்ச்சியின சக்தி நீங்கள் பெற வேண்டும், உங்கள் உடல் முழுவதும் படர வேண்டும், இத்தகைய பகைமை உணர்வுகள் மாற வேண்டும் என்று அருள் வாக்குகளை கொடுக்கும் போது இதன் வழிப்படி உங்கள் நினைவாற்றலை உங்கள் உடலுக்குள் இருக்கும் அணுக்களுக்கு பெரும் செய்யப்படி நினைத்து குறித்த நேரத்தில் அதற்கு அதிகமான நிலையில் செலுத்தணும். இப்ப தியானத்தில் நாம் மகிழ்ச்சிகளின் அணுசக்தியும் துருவ மகிழ்ச்சியின் சக்தியும் மகிழ்ச்சியமா மகிழ்ச்சியின் சக்தியும் நாம் இரத்த நாணங்களில் கலக்க வேண்டும் என்று எண்ணினாலும் நமது உடல்களில் அதிகமாக பகைமை உணர்வால் விளைந்த அந்த அணுக்களின் வளர்ச்சியை நேரடியாகவே தனித்து இந்த மகிழ்ச்சியின் சக்தி பெற வேண்டும் என்றும் அந்த அணுக்களின் மகிழ்ச்சியின் அல்வட்டத்தால் அது வளைந்து அந்தந்த நோய் நீங்க வேண்டும் என்று எண்ணுதல் வேண்டும். அதாவது காலை துருவ தியானத்தில் நாம் இதை ஒரு பழக்கமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அகசிம துருவ மகிழ்ச்சியின் சக்தியும் அகசிம மகிழ்ச்சிகளின் அருசக்தியும் துருவ நட்சத்திரத்தின் ஒளிகாந்த சக்தியும் என் இரத்த நாணங்களில் கலந்து என் உடல் முழுவதும் படர்ந்து என் உடல் உள்ள ஜீவான்மா ஜீவாணுக்கள் பெற்று என் உடல்ல சக்கரை சக்தியை உருவாக்கும் அந்த அணுக்களின் துருவன மகிழ்ச்சிகளின் அருள் சக்தி படர்ந்து எனக்குள் உள்ள சக்கரை சக்தி நீங்கி அருமையான சக்தி என்னிலே விளைய வேண்டும் என்று சிறிது நேரம் இந்த உணர்வினை செலுத்துங்கள். சக்கர சத்துகள் நீங்கி என் உடல் நலம் பெற்று நான் வாழ்கிற அருள்வாயீஸ்வரர் திரும்ப திரும்ப இது எண்ணுங்க. வாத நோய் உள்ளவர்கள் இதே போல உங்கள் உடலுக்குள் செலுத்தி அகஸ்மா மகிழ்ச்சிகளின் அரிசக்தியும் துருவ மகிழ்ச்சிகளின் அரிசக்தியும் துருவ நட்சத்திரத்தின் ஒளிகாந்த சக்தியும் துருவ நட்சத்திரத்தின் ஒளிகாந்த சக்தியும் என் இரத்த நாணங்களில் கலந்து என் உடல் முழுதும் படர்ந்து என் உடல் உள்ள வாத நோயை உருவாக்கும் அணுக்கள் அதை பெற்று வாத நோய் நீங்கி அருள் மகிழ்ச்சியின் அல்வட்டத்தில் நான் வாழ்ந்து என் உடல் நலம் பெற அருள் வாயீஸ்வரர் என்று எண்ணும். இதே போல ஒவ்வொரு நோயும் ஒவ்வொரு விதமான அணுக்களின் பெருக்கம் இருக்கும். உங்க உடலுக்குள்ளே இது பகைமை உணர்வு ஊட்டிக் கொண்டிருக்கும். நமக்குள் வேதனையும் துன்பத்தையும் ஊட்டிக் கொண்டிருக்கும். இதே போல கேன்சரோ ஆஸ்மாவோ இதுவும் பகைமை உணர்வு கொண்டது. நமது வாழ்க்கைக்கு நல்ல அணுக்களை இது எதிர்நிலை செய்து போர் முறைகள் அது செயல்படும் போது நமக்குள் துன்பங்கள் விளைகின்றது, சிந்திக்கும் திறன் குறைகின்றது, வாழ்க்கையில் வெறுப்பின் தன்மை அடைகின்றது. இந்த வெறுப்பின் தன்மை அடைந்து விட்டால் அந்த அணுக்களின் நிலைகள் பெருத்து விட்டால் நாம் அடுத்த பூனைக்கு எப்படி கிரு 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 எழுக்கின்றதோ இந்த உணர்வின் தன்மை பெற்றுவிட்டால் இந்த உடலை விட்டு சென்ற பெண் பூனை போன்ற நிலைகளில் நம்மை அழைத்து சென்று உயிர் அதையாக உருவாக்கிவிடும். அதை போன்ற நிலைகள் எல்லாம் இருந்து விடுபட்டு நாம் அந்த ஆஸ்மா போன்ற நோய்கள் அந்த அணுக்களின் மகிழ்ச்சியின் சக்தி படர்ந்து ஆஸ்மாவை உருவாக்கும் அணுக்கள் தங்கி என் உடலில் ஆஸ்மா நோய் நீங்கி என் உடல் நலம் பெற்று மகிழ்ச்சியின் வட்டத்தில் வாழ்ந்த அருள்வாய் ஈஸ்வராய் என்று உங்களுக்குள் அவ்வப்போது தோன்றும் நோய்களை இதே போல மூட்டுவாதம் ஒவ்வொரு மூட்டுகளிலும் சரவாங்கி மூட்டுவாதங்கள் ஏற்படும். அதை போன்ற நிலைகளும் இதை போல எண்ணி அந்த அணுக்களின் வீரியத்தன்மை குறைத்து அருள் மகிழ்ச்சியின் அவ்வுணர்வை உங்கள் உடலில் பெருக்கி நோயற்ற வாழ இது உங்களுக்கு நல்ல தருணமாகும். காலையில் இதை போல என்னை செயல்படும், இதை போல குடும்பத்தில் கஷ்டமோ நஷ்டமோ இதை போல பல தொல்லைகள் இருந்தால் கஷ்டம் என்ற வார்த்தைகளை விடுத்துவிட்டு துருவ மகிழ்ச்சியின் சக்தியும் அகச்சிமா மகிழ்ச்சிகளின் அது சக்தியும் சப்தரிஷி மண்டலங்களின் ஒளிகாந்த சக்தியும் எங்கள் உடல் முழுதும் படர்ந்து எங்கள் குடும்பம் முழுதும் படர்ந்து எங்களில் அறியாது சேர்ந்த சாப வினைகளால் விளைந்த அணுக்களின் தன்மை குறைந்து அருள் மகிழ்ச்சியின் அருவட்டம் எங்கள் தொழில் எங்கள் குறியீடு முழுதும் படர்ந்து என் உடல் முழுதும் படர்ந்து எங்கள் உடல் நலம் பெற அருள் வாயீஸ்வரா என்று இதை எண்ணுதல் வேண்டும். சாபலைகள் என்றால் நாம் நேரடியாக நம்ம குடும்பத்தில் ஒரு சாபம் இட வேண்டியது. பிறகு யாருக்கோ பகமை உணர்வு கொண்டு சாபங்கள் இட்டுக் கொண்டிருந்தால் இப்படி இருக்கு செய்கின்றான் என்று உற்று பார்த்தால் அந்த உணர்வு நுகர்ந்தே நாம் அறிகின்றோம். அந்த சாப அலைகள் அந்த உணர்வின் தன்மை அணுக்களாக விளைந்து அதுவே நமக்குள் எடுத்து சாப அலைகளின் அணுக்கள் நம்மை உடலில் பகமை உணர்வு ஊற்றி நம் வாழ்க்கையை சீர்கடை செய்யும் நிலையும் நம் எண்ணங்களை இடைமறித்து நம் சொல்லில் பலவீனப்படுத்தும் அந்த வாழ்க்கைக்கு துன்பங்களை ஊட்டும் நிலைகள் வரும். இதை போன்ற நிலைகள் எல்லாம் விடுபெற இந்த காலை தொகுதி அனைத்தை பயன்படுத்திக் கொள்வோம்.